نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. وقال النبي عليه الصلاة والسلام من ظلم معاهدا أو انتقصه حقا أو كلفه فوق طاقته أو أخذ منه شيئا بغير ذي بنفس منه فأنا حجيجه يوم القيامة. صدق رسول الله صلى الله عليه وسلم. நிகரற்ற அன்புடைய யோகமாகிய எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகும். அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படுத்திருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் பின்னாலேயும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நகரியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய நலவாக்கனே சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான அர்த்தமுள்ள தூய்மையான மார்க்கத்தை தந்திருக்கிறான். அந்த மார்க்கத்துடைய அடிப்படையில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை காட்டித் தருவதற்காக சொல்லித் தருவதற்காக கடைசியாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் சுமார் 23 வருடம் அந்த மக்களுடன் நபி அவர்கள் இரண்டர கலந்து பின்னி பிணைந்து உலகத்தில் இஸ்லாமியர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நபி அவர்கள் வாழ்த்து காட்டினார்கள். வணக்க வழிபாடுகளையும் சொல்லி தந்தார்கள், செய்து காட்டினார்கள். நாம் இஸ்லாமியர்களுடன் எவ்வாறு வாழ வேண்டும், பிற சமூகத்தார்களுடன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்து காட்டினார்கள். மக்காவிலே நபி அவர்களும் நபி அவர்களை பின்பற்றி இஸ்லாமியர்களும் கிட்டத்தட்ட சிறுபான்மையினராக இஸ்லாத்தை எதிர்த்த அந்த மாற்று மதத்தவர்கள் பெரும்பான்மையினராக மதீனாவுக்கு போனதற்கு பின்னால இஸ்லாமியர்கள் அங்கே பெரும்பான்மையினராக மதீனாவுக்கு உள்ளேயும் மதீனாவுக்கு வெளியிலேயும் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஐக்கியத்துடன் வாழ வேண்டும், எவ்வாறு இனங்களுக்கு மத்தியிலே புரிந்துணர்வுடன் வாழ வேண்டும், மாற்று மதத்தவர்களுடன் தகவல் கூடி எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்பதை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களே சகாபாக்களுடன் வாழ்ந்து கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றிருக்கின்றார்கள். மக்காவுடைய வாழ்வை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக ஆரம்பத்திலே அவர்கள் செல்வமோ செல்வாக்குகளோ இல்லாதவர்களாக நாலா புறங்களிலும் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக ஏன் சாதாரணமான மக்கள் பலவிதமான சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டே இருந்தார்கள் முஸ்லீம்களை பழிவாங்க வேண்டும், எங்கேயாவது யாராவது தனியாக கிடைத்து விட்டால் அவர்களை துன்புறுத்துவது. ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பலகீனர்களான ஹஜரத் பிலால், ஹஜரத் அம்மார், ஹஜரத் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹும் போன்றோர்களுக்கு கொடுக்கப்பட்ட துன்பங்களை நாம் யாரும் அறியாமல் இருக்க மாட்டோம். பல கட்டங்களில் முஸ்லீம்களுக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். விளங்க வைக்க வேண்டும். இஸ்லாம் எவ்வளவு தூய்மையானது, அர்த்தம் உள்ளது, மற்ற மதத்தவர்களுடன் எந்த அளவுக்கு இஸ்லாம் புரிந்துணர்வுடன் நடக்க வேண்டும் என்பதை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் ரீதியாக அந்த மக்களுடன் வாழ்ந்து காட்டினார்கள். பல கட்டங்களில் அவர்கள் முஸ்லிம்களை பொம்மை கிழிக்க பார்த்தார்கள், வீண் சண்டைகளுக்கு இழுக்க பார்த்தார்கள். ஆனால் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எந்த கட்டத்திலையும் அதற்கு உடந்தையாக இருக்கவில்லை, அவர்களுக்கு துணை போகவில்லை. மாற்றமாக எல்லா கட்டங்களிலும் அவர்களுடன் இணைந்து, அவர்களுடன் நெருங்கி, அவர்களுடன் உதவி ஒத்தாசையாக பண்பாக நாகரீகமாக நபி அவர்கள் நடந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அறிமுகம் செய்த உடனே அந்த பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்து விட்டார். அதனால் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை விட்டு விட்டு மீண்டும் உம்முருமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க நின்றார்கள். அந்த முதல் மனைவிக்கு கிடைத்த குழந்தை தான் ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய தாய் ஹுதைலா பின்த் அப்துல் உஸ்ஸா இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை, இருந்தால் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக இடையிலேயே வந்துவிட்டு செல்வாள். ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக அந்த தாய் நிறைய இனிப்பு பண்டங்களையும் உணவு பதார்த்தங்களையும் எடுத்துக் கொண்டு தன்னுடைய மகனுடைய வீடு நோக்கி வருகின்றார். ஆனால் ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா உடனடியாக தன்னுடைய தாயை வீட்டுக்குள்ளே நுழைய அனுமதிக்கவில்லை. மாற்றமாக அவசரமாக ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் அனுப்பி என்னை பெற்று வளர்ந்து ஆளாக்கிய என்னுடைய தாய், ஆனால் அவள் முஷ்ரிக்காவாக இஸ்லாத்தை ஏற்காதவளாக அவளுடைய சிறுக்கிலேயே இருக்கின்றால் அவளுடன் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நபியிடம் ஆண் அனுப்பி கேட்கிருந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அதற்கு மறுமொழியாக ஏற்கனவே இறங்கி தாயத்தை சொல்லி ஓதி அனுப்புகின்றார்கள். ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முன்னால் வந்து இந்த ஆயத் சொல்லப்படுகின்றது, லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீனா லம் யுகாதிலூகும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூகும் மின் தியாரிகும் அன் தபர்ரூஹும் வதுக்ஸிதூ இலைஹிம். யார் உங்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போர் செய்யவில்லையோ, உங்களை உங்களுடைய வீடுகளை மட்டும் ஊர்களை மட்டும் வெளியாக்கவில்லையோ, அப்படிப்பட்டவர்களுடன் நீங்கள் நீதமாக நேர்மையாக நடப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை, நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற இந்த ஆயத்தை ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகின்றார். ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா உடனடியாக தன்னுடைய தாயை வீட்டுக்குள்ளே அழைத்து செய்ய வேண்டிய எல்லா விதமான படிவடைகளையும் செய்து தன்னுடைய தாயை கவனித்து அனுப்பியதாக வரலாறு கூறுகின்றது. மக்காவிலே பல வகையிலே முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்தார்கள். இப்பொழுது அந்த மாற்று மதத்திலே உள்ள ஒரு பெண்மணி வந்திருக்கிறார், நல்ல சந்தர்ப்பம், அதனால் அவளை படிக்கப்படி வாங்கலாம் என்ற சிந்தனை இஸ்லாமியர்களுக்கு வரல. மாற்றமாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அவர்கள் விளங்காததன் காரணமாக உங்களுடன் நடந்து கொள்கின்றார்கள், நீங்கள் அவர்களுடன் அன்பாக பழகுங்கள், இரக்கமாக பழகுங்கள், கருணையாக நடந்து கொள்ளுங்கள், முடியுமானால் அவர்களுக்கு பொருளாதார உதவிகளை செய்யுங்கள் என்ற அடிப்படையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டார். இந்த அளவுக்கு என்றால் நபி அவர்களுடைய ஹதீஸ் அல்லது அவரால் சுமக்க முடியாத பாரத்தை சுமத்தி விட்டால், அல்லது அவருடைய பொருளை அவருடைய விருப்பம் இன்றி யாராவது எடுத்து விட்டால், கயாம நாளையில் அவருக்கு சாதகமாக இந்த முஸ்லிமுக்கு பாதகமாக நான் பாதிடுவேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அளவுக்கு மாற்ற வளர்த்தவர்களுடைய பொருள் அவர்களுடைய உயிர் உத்தரவாதப்படுத்தினார்கள் நபி அவர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் அவர்களுடன் கண்டபடி நடந்து கொள்ள முடியாது. அவர்களும் மனிதர்கள், மனித உயிர்கள், அதனால் அவர்களுடன் பண்பாட்டுடன் நடக்க வேண்டும், அவர்களுடன் ஐக்கியத்துடன் நடக்க வேண்டும். சில நேரங்களில் அறியாதனமாக அவர்கள் ஒரு மாதிரியாக நடந்து கொண்டாலும் நாம் இஸ்லாமியர்கள், நாங்கள் முஸ்லீம்கள், அவர்களை போன்று நாம் நடந்து கொள்ள கூடாது, நடந்து கொள்ள முடியாது. இந்த அளவுக்கு என்ன, சில நேரங்களில் யூதர்கள் நபியுடைய வீட்டுடைய வாசப்படிக்கே வந்து மிக முரட்டுத்தனமாக நடந்திருக்கிறார். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய ஜாமீ ஸஹீஹ் முஸ்லிம்ல இந்த ரிவாயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு தடவை நபியுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள் சில யூதர்கள், வந்து நபி அவர்களுடைய வீட்டுடைய கதவை தட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை திறந்தவுடன் அந்த யூதர்களில் சிலர் நபி அவர்களுடைய முகத்துக்கு முன்னால பேர் டு பேர் அஸ்ஸலாமு அலைக்கும், அந்த லாம் என்பதை விட்டு விட்டு அஸ்ஸலாம் என்றால் உங்களுக்கு சாந்தி அமைதி சமாதானம் உண்டாவதாக, அந்த லாமை விட்டு விட்டு அஸ்ஸலாம் என்றால் உங்களுக்கு நாசம் உண்டாவதாக, உங்களுக்கு கேடு உண்டாவதாக, நம்முடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால் நீங்க நாசமா போங்கள் அர்த்தமுள்ள வார்த்தையை கூறுகின்றார்கள். அந்த நேரத்திலும் நபி அவர்கள் அவர்களுடைய முகத்தில் பாய்ந்து போல அவர்கள் சொன்ன அதே பாணி இடவாளைக்கும், நீங்க எதை சொன்னீர்களோ அதுவே உங்களுக்கு உண்டாகட்டும், அவ்வளவுதான் வாழைக்கும் என்ற ஒரே ஒரு வார்த்தை. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்த ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சின்ன வயது பெண்மணி, நபியவர்கள் மரணிக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய வயது 18. இந்த இன்சிடன்ட் நடந்திருக்கும் பொழுது நபியுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சில வயது 14-15 இருக்கலாம். தன்னுடைய கணவனை திட்டுவதை அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் வெளியிலே வந்து சத்தமாக சொன்னார்கள், அனைத்து உங்களுக்குத்தான் நாசம் உண்டாவதாக, உங்களுக்குத்தான் கேடு உண்டாவதாக என்று ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்ன நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை எச்சரித்தார்களே தவிர அந்த யூதர்களை எச்சரித்தல்ல. சொன்னார்களையா, ஆயிஷா அனைத்து பேரும் ஆயிஷா நீங்க கொஞ்சம் மிருதுவாக நடந்து கொள்ளுங்களே, கொஞ்சம் சொட்டாக நடினமாக நடந்து கொள்ளுங்களே, ஏன் இவ்வளவு வேகமாக பேசுறீங்க? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்களையா, ரசூலல்லாஹ் அலம் தஸ்மை மா காலு, அவர்கள் உங்களுக்கு முன்னால என்ன சொன்னார்கள் என்பதை நீங்க செவிமடுக்கவில்லையா? நபியவர்கள் சொன்னார்கள், நான் அவர்களுக்கு பதில் சொன்னதா உங்களை காதல விடலையா? அவர்களுக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன், உங்களுக்கு தெரியும் தானே எனக்கு எதிராக அவர்கள் எது சொன்னாலும் பழிக்க போவதில்லை, அவர்களுக்கு எதிராக நான் சொல்லிவிட்டால் சில பேரை பணிக்கும், அதனால் அவர்களுக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுடைய வாசப்படிக்கு வந்து உங்களுக்கு நாசம் உண்டாவதாக என்று சொன்ன நேரத்தில் கூட நபி அவர்கள் முக்கியமான சஹாபாக்களை அழைத்து இவங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டுங்க, இவங்களுக்கு மறக்காத அளவு ஒரு தண்டனையை கொடுங்க, இப்படி விட்டுட்டோம் என்றால் தொடர்ந்து வேற வேற பெரிய வேலைகளை செய்வாங்க என்றெல்லாம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. மேலாண் பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான் கணேஷ் சகோதரர்களே, நபி அவர்கள் எவ்வாறு மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார் மிகவும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சில இஸ்லாமியர்கள். நம்முடைய நாட்டையும் எடுத்துக்கொள்ளலாம், இந்த நாட்டை நாம் 8 வீதமோ 10 வீதமோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மாற்று மதத்தவர்களில் 90 வீதமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த மாதிரியான காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் எவ்வாறு நடக்க வேண்டும், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். பெரும்பான்மையினருடன் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நேரத்தில் எந்த முறையிலே வாழ வேண்டும், அவர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அவர்களுக்கு நாம் இஸ்லாத்தை விளங்கப்படுத்துவது செயல் மூலமாக. நம்முடைய பேச்சை கேட்பது மிக குறைவு, நம்முடைய புத்தகங்களை படிப்பது அதை விட மிகவும் குறைவு. அதோடு இந்த நாட்டிலே உள்ள ஒட்டுமொத்த மாற்று மதத்தவர்கள் நம்முடைய விரோதிகள் அல்ல. சமீப காலமாக நாங்க பார்க்கலாம் சில சோசியல் மீடியாக்கள்ல சில விசேஷமான வலைத்தளங்களை உண்டு பண்ணி நமக்கு எதிராக மிக பயங்கரமான பொய்கள், இஸ்லாமியர்கள்கிட்ட இல்லாத இஸ்லாமியர்கள் செய்யாத எத்தனையோ வகை வகையான குற்றச்சாட்டுகளை இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் வீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலாண் பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் அவர்கள் ஒரு அறியாமை மூலமாக செய்கிறார்கள் என்பதற்காக நாமும் அதே பாணியில செய்யக்கூடாது. சமீப காலமாக எங்களை நாட்டில் நடக்கக்கூடிய பெரிய ஒரு தவறு தான், மாற்று மதத்திலே உள்ள ஒருவன் ஏதாவது தவறு தராம பேசிக் கொடுக்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம், முஸ்லிம்களுக்கு எதிராக மிக பயங்கரமான சூசனமான வார்த்தைகளை அவன் அந்த சோசியல் மீடியாவிலே பேசி அதை அனுப்பி விடுகின்றான். அவன் அவனுடைய ஒரு நண்பர்கள் வேண்டும் என்ற ஒரு 100 பேர் 500 பேர்களுக்கு அவன் அனுப்பியிருப்பான். ஆனா அவனுடைய அந்த செய்தியா எங்கட சகோதரர்கள் 50,000 பேருக்கு அனுப்பிடுவாங்க, 5,000 பேருக்கு அனுப்புவாங்க. இவர்கள் நினைக்கிறாங்க நாங்க என்னவோ சமூகத்துக்கு பெரிய உதவி செய்கிறோம் என்று, நாங்கள் தான் அவரை இன்னும் பேமஸ் ஆக்குகின்றோம், நாம் தான் அவனுடைய செய்தியை வேகமாக பரத்துகின்றோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த சோசியல் மீடியா வந்ததற்கு பின்னால அதாவது தனியெடுத்தவன் எல்லாம் பேச்சக்காரன் மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு லீக் ஒவ்வொரு குரூப் அவனுக்கு கிடைக்கிற செய்தி எந்த அளவுக்கு உண்மை, அது நம்பகத்தன்மையானதா உறுதியானதா என்பதெல்லாம் பார்ப்பது இல்லை. ஒரு மெசேஜ் வந்து உடனடியாக ஃபோர்வர்ட் பண்றாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதன் மூலம் பாதிக்கப்படுறது நாங்க தான். சில நேரத்தில் ஒரு இஸ்லாமியன் அதே பாணியில ஒரு முரட்டுத்தனமாக பதில் சொல்லி விட்டால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இவ்வாறு என்று அவர்கள் கணித்து விடுவார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாம் அவர்களுடன் நெருங்க வேண்டும், நாம் அவர்களுடன் இணைய வேண்டும், நாம் அவர்களுடன் இணைந்து நம்முடைய மார்க்கத்தில் உள்ள உண்மையை அவர்களுக்கு சொல்லி காட்ட வேண்டும். சமீப காலமாக நாங்க பார்க்கலாம் எங்களுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுடைய நேரத்தில் நம்முடைய பல உலமாக்கள் அந்த மாற்று மதத்துடைய மிக முக்கியமான தலைவர்களை நேரடியாக போய் சந்தித்து கலைத்த நேரத்தில் அவர் சொல்வார்கள் இப்படியா இருக்குது, நாங்க நினைச்சதே வேற, நீங்க வந்து பேசியதற்கு பின்னால்தான் நமக்கு விளங்குது உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு பிரசித்தமான மார்க்கம் தூய்மையான மார்க்கம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால பெரிய மட்டத்தில் உள்ளவர்கள் பெரியவர்களுடன் கீழ் மட்டத்தில் உள்ள நாங்கள் சாதாரணமானவர்களுடன் நாங்கள் இணையும் பொழுது நெருக்கும் பொழுது அவர்களுடன் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி நாங்கள் நடந்தோம் என்றால் அவர்கள் இஸ்லாத்தை உண்மையான முறையில் விளங்கிக் கொள்வார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நமக்கு இஸ்லாமிய வரலாறு சரித்திரம் தெரியும். ஆரம்பத்தில் மக்காவில் 13 வருஷம் எத்தனை வகை வகையான சோதனைகள் பிரச்சனைகள் அவர்களுக்கு கொடுத்த பலவிதமான துன்பங்கள். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தூர நோக்குடன் நடந்து கொண்டார்கள் என்றால் அந்த விரோதிகளிலே உள்ள பலர்களுடைய குடும்பத்தில் நபி அவர்கள் மறுமணம் செய்தார்கள். இப்பொழுது எங்களுடைய நாட்டில் உள்ள ரொம்ப வேகமான இஸ்லாமிய எதிர்ப்பு பேச்சு பேசக்கூடிய ஒரு மூணு வெற்றி சகோதரர் உதாரணத்திற்கு. அந்த சகோதரர் மிக ரொம்ப பிரபலியமாக இருக்கிறார். அவருடைய குடும்பத்தில யாராவது எங்களை ஒருவர் போய் சம்பந்தம் எடுப்பாரா? அவ்வாறு எடுக்க நேர்ந்தாலும் நினைப்பார்கள், அவன் நஞ்சை தந்து என்ன கொலை செய்திடுவான். ஏன் அவ்வளவு பயங்கரமான அவருடைய பேச்சு? அந்த மாதிரி தான் மக்காவுட மதியனவுட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள். ஒரு பெண்மணி அவர்கள் யாரு? என்ற பிரபலியமான ரெண்டு கோச்சரம், ஒன்று பனு நபீர், திருமணம் முடித்தார்கள். இந்த ஹாரிஸ் என்பது மிக முக்கியமான மக்களுடைய தலைவர்களில் ஒருவர். அவருடைய மகன் தான் மறுமணம் செய்ததன் மூலமாக அந்த குடும்பத்திலே உள்ள நூற்றுக்கும் அதிகமான மக்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அபு சுஃபியானை பற்றி அறியாதவர்கள் தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அபு சுஃபியான் ஆரம்பத்தில் எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொண்டார், அவருடைய மனைவி ஹிந்தா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவர்கள் எவ்வளவு மோசமாக அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற வரலாறை நாம் யாரும் மறந்திருக்க முடியாது. அந்த இரண்டு பேர்களுக்கும் கிடைத்த மகள் ரம்லா பித் அபி சுஃபியான், அவர்கள் உம்மு ஹபீபா என்று சொல்லப்படும். அந்த அபூ சுஃபியானுடைய மகள் ரம்லா பித் அபி சுஃபியானையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொள்ளலையா? நபி அவர்கள் பயப்படல, நபி அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். மக்களிடம் இருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். நபிவர்களுக்கு அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை. அதனால யூத மதத்திலே உள்ள மிக முக்கியமான பெண்மணியை குறித்தார்கள். முஸ்லிக்களிலே உள்ள மிக முக்கியமான பெண்மணிகளை நபியவர்கள் குறித்தார்கள். தன்னுடைய விஜயத்துடைய பயணம், நபியுடைய தலைக்கு 100 ஒட்டகம் பரிசாக அறிவிக்கப்பட்ட அந்த நேரத்தில் கூட தன்னுடைய ஹிஜ்ரத்துடைய பயண வழிகாட்டியாக நபியவர்கள் தெரிவு செய்தது யாரு? அப்துல்லா இப்னு உரைக் என்று சொல்லக்கூடிய ஒரு நொன் முஸ்லிம் நபியவர்கள் தெரிவு செய்தார். பயங்கரமான ஹிஜ்ரத்துடைய பயணம். அந்த நேரத்திலும் நபியவர்கள் அந்த பயணத்துடைய வழிகாட்டியாக அப்துல்லா இப்னு உரைக் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாதவரை தெரிவு செய்தார். ஏன்? நாங்கள் அவர்களுடன் நெருக்கமாக பழக வேண்டும். நபியுடைய வபாத்துக்கு முன்னால ஒரு யூதர்க்க நபி அவர்கள் தன்னுடைய கவசத்தை அடக்கி வைத்து கோதுமை வாங்கியதாக சரித்திரம் கூறிக் கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களை சகோதரர்களே, இப்படியே நாங்கள் பார்த்தோம் என்றால் நூற்றுக்கணக்கான கட்டங்கள், யுத்தத்துடைய நேரம், மிக பயங்கரமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டவன் அந்த சொல்லக்கூடியவன் நபியவர்கள் கடை உதவி அல்லது ஆயுத உதவி பெற்றதாக சரித்திரம் கூறிக்கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவாக்கரே சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு தடவை மஸ்ஜித் நபவிக்கு வருகின்றார்கள் சில கிறிஸ்தவர்கள். வந்து அந்த கிறிஸ்தவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் நடக்குகின்றது. மஸ்ஜித் நபவிக்குள்ளேயே நபியவர்கள் அந்த மக்களை அழைக்கின்றார்கள். எங்களை சில சகோதரர்கள், மாற்று மத சகோதரர்கள், இவர்களுடைய பள்ளிவாசலுக்குள்ளான மஸ்ஜித்துக்குள்ள என்ன பேசுறாங்க, என்ன பயன் செய்யறாங்க எங்களுக்கு தெரியாது, அது ஜிஹாதை பற்றி எல்லாம் பேசுவார்கள் என்று கதையை சொல்லுவார்கள். நாங்கள் தாராளம் சொல்லலாம், நீங்க வாங்க நம்முடைய மஸ்ஜித்களுக்கு வாங்க, அங்கே நடக்கக்கூடிய அதாவது பயான்களை, அந்த உபதேசங்களை தாராளம் கேளுங்க என்று சொல்லலாம். எங்கே தீவிரவாதமோ பயங்கரவாதமோ உபதிக்கப்படுவதில்லை, அங்கே சொல்லப்படுவதில்லை. மஸ்ஜித் நபவிக்கு வருகின்றார்கள் அந்த கிறிஸ்தவ கூட்டம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு உள்ளேயே வைத்து அவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்கின்றார்கள். அந்த ஒப்பந்தமும் இதுவரைக்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அதனை நபியவர்கள் எழுதுகின்றார்கள். நஜ்ரான் தேசத்திலிருந்து வந்தவர்கள், நஜ்ரான் வாசிகளும், இங்கே வந்தவர்களும், இங்கே வராதவர்களும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலும் அவனுடைய ரசூலுடைய பொறுப்பிலும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய உயிர், அவர்களுடைய பொருள், அவர்களுடைய சொத்து செல்வம், அவர்களுடைய உடைமைகள் அத்துணைக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்றது. அவர்களை துறவியாக அவர்களுடைய மத அடிப்படையிலே உள்ள முக்கியமானவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட மாட்டார். அவர்களில் யாராவது ஒருவர் செய்த தவறுக்காக அந்த முழு சமூகமும் பழிவாங்கப்பட மாட்டாது. எவ்வளவு முக்கியமான ஒரு கட்டம், அவர்களில் ஒருவர் செய்த தவறுக்காக அந்த முழு சமூகமும் பழிவாங்கப்பட மாட்டாது என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி முடிக்கின்றார். அத்தனை தொழுகைக்கு பின்னால் இந்த சந்திப்பு நடந்தது. மகிழ்வுடைய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்தவ கூட்டத்துடைய தலைவர் சொன்னார், நாம் நம்முடைய மதத்துடைய அடிப்படையில் கொஞ்சம் வணங்க வேண்டும். அதற்கு எங்களுக்கு ஒரு இடம் ஒன்று தேவை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியுடைய ஒரு மூளையை சுட்டி காட்டி, இந்த மூளையில உங்களோட மதத்துடைய அடிப்படையில நீங்க வணங்கலாம், அப்படின்னா நீங்க ஜபம் செய்யலாம். அவர்களுடைய மத அடிப்படையில வணங்குவதற்கு நபியவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் என்றால் ஏன் அந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை விளங்க வேண்டும், இஸ்லாத்திலே உள்ள சகோதரத்துவத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் சொல்ல மாற்று மதத்தவர்களுக்கு எங்களை மஸ்ஜிதுக்குள்ள வணங்க இடம் கொடுங்கன்னு நாங்கள் சொல்ல வரல. குறைந்தபட்சம் ஒராள் வந்து எங்களை பைப்ல தண்ணி எடுக்கிறாரு, எங்களை டொய்லெட் பாத்ரூமை யூஸ் பண்றாரு, சில நேரங்கள் எங்களை சகோதரர்களே சட்டை போடுவாங்க வந்துட்டார். அவர் ஒரு மனிதர் இல்லையா? அவர்களுடைய மத அடிப்படையிலே வணங்குவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்தார்கள் என்றால் அவங்க மதத்தை ஏற்றுக்கொண்டல்ல. இதை நாங்கள் நல்ல விதத்தில் விளங்கிக் கொள்ளணும். எங்களை மதத்தால் ஹக்கு நூற்றுக்கு நூறு அல்ல ஆயிரம், இது உண்மை, இதுல மாற்று கருத்து இல்ல. பாத்தியில நாங்க ஏற்றுக்கொள்ள அது பாத்தியில், ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் அகலாக்கான முறையில் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தால் அவர்களுடன் நாங்க பண்பாக நடந்து கொள்ளணும். அவர்களுடன் இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையுடன் சகோதரத்துவத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு எவ்வளவு வேகமானவர்கள். ஒரு தரம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பார்க்கின்றார்கள், ஒரு வயோதிபர் வீடு வீடாக அவன் சென்று யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவரை அழைத்து கேட்டார்கள், இது என்ன நீங்க யாசகம் கேட்கிறீங்க, பிச்சை எடுக்கிறீங்க, நீங்க உழைத்து வாழலாம் தானே, முயற்சி செய்யலாம் தானே? அந்த வயோதிபர் சொன்னார், இல்ல, நான் வயோதிபத்தை அடைந்து விட்டேன், நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேன், நான் பலகீனமாக்கி விட்டேன், என்னால் இப்பொழுது தொழிலோ முயற்சி எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு முன் கேட்டார்கள், நீங்கள் யாரு? நான் ஒரு யூதன். நீங்க ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு மதீனாவுல வாழும் பொழுது ஜிஸ்யா வரிப்பணம் செலுத்தினீங்களா? ஆம், நான் வரிப்பணம் செலுத்தினேன் என்று சொன்னவுடன் அதற்கு உமர் ரஹ்மத்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், என்ன, நீங்க மன்னிச்சு விடுங்க, நீங்க நல்ல வாலிபனாக உழைத்து எங்களுக்கு கீழான வாழும் பொழுது நீங்க வரிப்பணம் செலுத்தி இருக்கிறீங்க, இப்ப நீங்க வயோதிப்பா முதுமையை அடைந்ததற்கு பின்னால உங்களுக்கு தேவையானதை நாங்க தரணும், நாங்க தருவதற்கு செஞ்சு விட்டோம், தாமதித்து விட்டோம், அதனால நாம் தவறு செய்து விட்டோம். வைத்துமானுடைய அதிகாரிக்கு கூறுகின்றார், இவர் வாழும் காலம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் இவருக்கு தேவையான பணத்தை வைத்துல் மாதம் மூலமாக கொடுத்து அவரை உதவி செய்யுங்கள் என்றார்கள். அதற்கு மறுபதி அல்லாஹுவன் மஸ்ஜிதுல் அக்ஸா குதுஸை வெற்றி கொள்ள செல்கின்றார்கள். அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படுகின்றது. அங்கே வாழ்ந்த கிறிஸ்தவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்கள். இந்த தேவாலயம் இவர்களுடைய தேவாலயங்களுக்குள்ளே அவர்களுடைய விருப்பப்படி வணங்கலாம். அந்த தேவாலயத்தில் முஸ்லிம்கள் யாரும் போய் தங்கக்கூடாது, அதை சேதமாக்க கூடாது, அதை உடைக்க கூடாது. அந்த மதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல, ஆனால் அவர்களுடைய மத உணர்வுகளை நாங்கள் மதிக்கணும் என்பது அவரை சுமர்வதி அல்லாஹ் அன்பு சொல்லி தந்தார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, மக்களுடைய முஸ்லிம்களாக இருக்கலாம், மதீனாவிலே வாழ்ந்து கொண்ட யூதர்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இவர்களுடைய எதிர்ப்பெல்லாம் வெளிப்படையானது, பகிரங்கமானது. ஆனால் இன்னும் ஒரு சாரார் முனாஃபிக்கீன்கள் அவர்களுடைய அவர்களால் வந்த சோதனை தான் ரொம்ப பயங்கரம். ஏன் வெளியில் அவர்களும் எங்களை மாதிரி எங்களோட சேர்ந்து சொல்லுவாங்க, எங்களோட சேர்ந்து மசிதர் உட்காருவாங்க, நம்முடன் சேர்ந்து ஜிஹாதிரம் கலந்து கொள்வாங்க. ஜிஹாதிரம் வேகமா நடக்கிற நேரத்தில் இடையிலேயே விட்டுட்டு ஓடுவார்கள் முனாஃபிக்கீன்கள், அவ்வளவு பயங்கரமானவர்கள். எந்த அளவுக்கு நான் யுத்தத்துக்கு போய் திரும்பி வார வழியில அந்த முனாஃபிக்கீன்களுடைய தலைவர்களில் ஒருவன் அப்துல்லாஹ் இப்னு உபை என்று சலூன் பார்க்கின்றான். போக போக முஸ்லிம்களுக்கு எல்லா யுத்தங்களிலும் வெற்றி கிடைக்கிறது. அதனால இதற்கு பின்னால நாங்க பொறுத்தது போதும், எங்களால பொறுக்கேதா, நாங்க மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டோம் என்றா கண்ணியமான நாங்க இந்த கேவலமான முஸ்லிம்களை மதீனாவிலிருந்து வெளியாக்கி விடுவோம் என்று கூறிவிடுகின்றார். ஒரு இளம் சஹாபி வாலிப சஹாபி அவருடைய காதலை இது வீழ்ந்து விடுகின்றது. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறுகின்றார்கள், யார் ரசூலல்லாஹ், இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை ஒரு தலூல் இப்படி இப்படி எல்லாம் சொன்னான். நபி அவர்கள் அவனை அழைத்து கேட்டார்கள், நீங்க எப்படி சொன்னீர்களா? அவன் ஒரே அடியாக மறைத்து விட்டால் நான் இப்பாறு சொல்லவே இல்லை. கொஞ்ச நேரம் கூட கரியல்ல குரான் ஆயத்தை அல்லாஹ் இறக்கி விட்டான். அவன் சொன்ன அதே வார்த்தையை வைத்து வகை يقولون لئن رجعنا الى المدينه ليخرجن الاعز منها الاذل. அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டோம் என்றால் கண்ணியமான நாங்கள் கேவலமானவர்களை வெளியாக்கி விடுவோம் என்று அவன் சொன்னதை வகையின் மூலமாக சொல்லத்தில் முனாஃபிக்குள்ள அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உண்மைப்படுத்தி விட்டான். இப்பொழுது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூலுடைய மகன் அப்துல்லாஹி இப்னு அப்துல்லா அவர் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். அவர் ரசூலுல்லாஹ் வந்து, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை இப்படி இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு, அதனால் அவருக்கு தண்டனையாக நீங்க அவரை கொலை செய்வதாக இருந்தா வேற யாரிடத்திலையும் அதற்கு நீங்க உத்தரவு கொடுக்காதீங்க, பொறுப்பு கொடுக்காதீங்க, எனக்கு மாத்திரம் அனுமதித்தாங்க என்னுடைய தலையுடைய தந்தையுடைய தலையை நானே கொண்டு வருகின்றேன். நீங்க அனுமதி மட்டும் தந்தையுடைய தந்தையுடைய கழுத்தை வெட்டி கொண்டு உங்களுக்கு முன்னால கொள்வது வைக்கின்றேன் என்று கேட்டார்கள். நபியர்கள் சொன்னார்கள், இல்ல நான் அப்படி அனுமதிக்க மாட்டேன், உங்களுக்கும் அனுமதி தர மாட்டேன், வேற யாருக்கும் அந்த மாதிரி அனுமதி கொடுக்கவும் மாட்டேன். ஏன்னா பெரியார்களை சகோதரர்களே எவ்வளவு பயங்கரமான வார்த்தை, ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் மன்னித்து விட்டு கொடுக்கின்றார்கள். இன்னும் சில வருடம் கழிகின்றது. அந்த அப்துல்லாஹிப்னு உபை இப்னு சல்மானுடைய கடைசி நேரம் அவனுடைய மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது தன்னுடைய மகன் அப்துல்லாவை அழைத்து சொன்னான், நான் இந்த நோயினாலே இறந்து விட்டேன் என்றால் நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் அவருடைய ஜுப்பாவை வாங்கி நீ என்ன கபர் செய்யணும், அவரே வந்து என்னுடைய ஜனாதா தொழுகையை தொழுக வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவன் மரணித்து விடுகின்றான். அவன் மரணித்தவுடன் அவருடைய மகன் வந்து ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தையுடைய இறுதி விருப்பம் இவ்வாறு இருந்தது, உங்களுடைய துப்பாவை வாங்கி கபர் செய்ய சொன்னார்கள். நபியவர்கள் தன்னுடைய துப்பாவை கொடுத்து அனுப்புகின்றார்கள், உங்களை தந்தையே இந்த துப்பாவால நீங்க கபர் செய்யுங்க, நீங்களே அந்த தொழுவிக்குபடி சொன்னார். நபியவர்கள் போக ஆயத்தமாக்கிறார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய கரத்தை பிடித்து இழுக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இவருக்கா தொழிலுக்கு போறீங்க, கடந்த காலங்கள் இவர் செய்ததெல்லாம் மறந்து செய்யலாம், எங்களுக்கு அநியாயமாக என்னென்ன வேலைகளை செய்தான், இவனுக்கு நீங்களா தொழுவிக்க போறீங்க, நீங்க போகாதீங்க, வேற யாரையாவது அனுப்புங்க கேட்ட நேரத்தில் நபியவர்கள் சொன்னார்கள், உமர் என்னுடைய கையை படுங்க, நான் தான் தொழிலிருப்பேன் என்று நபியவர்கள் அங்கே செல்கின்றார்கள். நபியவர்கள் வருவதற்கு தாமதித்ததனால அவனுடைய உடலை அந்த குழிக்குள்ள வைத்து விட்டார்கள். ஆனால் மண்ணை போட்டின மூடல்ல, அதற்குள்ளேயே நபியவர்கள் அங்கே சென்று விட்டார்கள். புகாரில் வரக்கூடிய அறிவாயில் அங்கே அந்த குழிக்குள்ளே வைத்த உடலை மீண்டும் நபியவர்கள் வெளியிலே எடுக்க சொல்லி தன்னுடைய மடியில் அந்த உடம்பை வைத்து தன்னுடைய உமிழ் நீரை அவனுடைய நெஞ்ச பகுதியை தடவி விட்டு அதற்கு பின்னால் அவனை குழிக்குள்ளே வைத்து நபியவர்கள் அவனுக்காக ஜனாதா தொழுகையையும் தொழுக வைக்கிறார்கள். ஜனாதா தொழுகையை தொழுக வைத்து கொஞ்ச நேரம் கூட கலி அல்ல, இப்பொழுது மீண்டும் வகி இறங்குகின்றது. وَلَا تُصَلِّ عَلَىٰ أَحَدٍ مِّنْهُمْ مَاتَ أَبَدًا وَلَا تَقُمْ عَلَىٰ قَبْرِهِ. யாரு நிரந்தர குஃபுருடன் இறந்து விட்டாரோ அவருக்கு நீங்க தொழுவிக்கவும் கூடாது, அவனுடைய கபருக்கு பக்கத்தில் நீங்கள் நிற்கவும் கூடாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆயத் தெரிஞ்சிருந்தா நபியவர்கள் துருவித்திருக்கவும் மாட்டார்கள், கபருக்கு பக்கத்தில் நின்றிருக்கவும் மாட்டார்கள். ஆனால் துருவித்து முடித்ததற்கு பின்னால் வகை இறங்குகின்றது. நபியவர்கள் சொன்னார்கள், இதற்கு பின்னால நான் உனக்கு நீங்கள் யாருக்கும் ஜனாதா தொழுகை தொழுவிக்க மாட்டேன், அவனை கபருக்கு பக்கம் நிற்கவும் மாட்டேன், ஆனால் அவர்களுடைய ஹிதாயத்திற்காக நான் அல்லாட்டம் அன்றாடுவேன், சிபாரி செய்வேன், இஸ்திக்ஃபார் செய்வேன் என்று நபியவர்கள் சொன்னதற்கு பின்னால் மீண்டும் ஆயத் இறங்குகின்றது. இஸ்தக்ஃபிருலஹும் அவ் லா தஸ்தக்ஃபிருலஹும் இன் தஸ்தக்ஃபிருலஹும் சபஈன மர்ரதன் ஃபலன் யக்ஃபிர அல்லாஹு லஹும். நீங்க அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லது அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யாமல் விடுங்க. அவர்களுக்கு 70 முறை நீங்க இஸ்திக்ஃபார் செய்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்று ஆயத் இறங்கியதற்கு பின்னாலும் நபியவர்கள் சொன்னார்கள், 70 முறைக்கு மேல் நான் இஸ்திக்ஃபார் செய்து அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுப்பான் என்றிருந்தால் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் பெரியார்களே சகோதரர்களே, சில வேளைகளுடைய உள்ளத்தில் வரலாம், நபியவர்கள் ஏன் இந்த அளவுக்கு பணியும், நபியவர்கள் ஏன் இந்த அளவுக்கு கீழே இறங்கணும், நாங்கள் அக்களை தானே இருக்கிறோம், அவங்க பத்தியில தானே இருக்கிறாங்க, நபியவர்கள் பணித்தது அந்த மறைந்த இறந்த அப்துல்லாஹி இப்ப உபயிரு சனூனுக்காக அல்ல, ஆனா நூற்றுக்கணக்கான முனாபிக்கைகள் தோபா செய்யாமல் இஸ்லாத்துக்குள்ளே வராமல் அவர்கள் முர்தத்தாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும் என்பதற்காகத்தான் நபியவர்கள் இந்த அளவுக்கு பணிந்து சென்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆனால் கவலையான விடயம், அன்று நபியவர்கள் ஒரு யூத ஒரு முனாபிக்கினுடைய ஜனாதாவை தொழுவிக்க பின்வாங்கல்ல, ஆனால் இன்றைகளோட ஷேத்தான் எப்படி விளையாடுறாங்கன்னா, நாங்க ஒரு கொள்கையில் இருக்கிறோம், எங்களை இன்னும் சில சகோதரர்கள் வேறொரு கொள்கையில் இருக்கிறாங்க, கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தா அவருடைய பள்ளிக்கு நாங்க போக மாட்டோம், அவருடைய மஸ்ஜிதுக்கு நாங்க செல்ல மாட்டோம், அவங்க எங்களை மையாவாடியில் அடைக்க கூடாது, எங்களை மையத்துக்களை அவங்கள மையவாடியில் அடைக்க கூடாது, நான் அவரை கண்டா முகத்தை திருப்பி கொண்டு போறது, அவர் என்ன கண்டா வேறொரு மாதிரி பார்க்கல, அவருடைய முஸ்லிம் நண்பர்களோட அடக்கமாக அன்பாக சிரித்து பேசுகிறார், ஆனால் மாற்று கொள்கையில் உள்ள எங்கள சகோதரர்கள் அவரை ஒரு மாதிரி காப்பிர் மாதிரி பார்க்கிறோம். ஒரு கவலையான சூழலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நபியுடைய காலத்திலையும் இருந்தது, அதற்கு பின்னாலும் இருந்தது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அந்த கருத்து வேறுபாடுகளை ஒரு பக்கத்தில் வைத்து விட்டு, நாங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள், நாங்கள் எல்லாரும் களிமா சொன்னவர்கள், நாங்கள் எல்லாரும் ஒரே கப்பாக பின்பற்றி சொல்லுகிறோங்க, நாங்கள் அத்துணை பேர்களும் ஒரே குர்ஆன் ஒரே ஹதீஸ் ஒரே நபியை பின்பற்றவர்கள், கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம், அவைகளை விட்டுட்டு முதல்ல இந்த நாட்டுடைய இஸ்லாமியர்கள் நாங்கள் அத்துணை பேர்களும் ஒன்றுபடும், நாங்கள் ஒன்றுபட்டால்தான் மாற்று மதத்தவர்கள் கொஞ்சமானும் அவர்கள் எங்களை விளங்கலாம், அல்லது சேவையில பயப்படலாம், நாங்களே பல தெரிவுடர்களாக பிரித்திருக்கும் பொழுது அவர்களுக்கே தெரியும் இந்த முஸ்லிம்கள் எல்லாம் சேர மாட்டாங்க, அதனால நாங்கள் நினைத்ததை செய்யலாம் என்று. வேளாண் பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முதல் இன்று வரைக்கும் கருத்து வேறுபாடு, எங்களை நாட்டையாவது பரவாயில்லை, இன்னும் பல நாடுகள்ல பார்க்கலாம், யாரு யாரை கொள்றாங்க, சிரியா எடுத்துக் கொள்ளுங்க, ஈராக் எடுத்துக் கொள்ளுங்க, பாகிஸ்தான் எடுத்துக் கொள்ளுங்க, யார் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீம் மற்ற கலிமா சொன்னவன அவனுடைய கொள்கை அவனுடைய கோட்பாட்டுக்கு மாற்றமாக கொள்கைக்கு மாற்றமாக இயக்கத்திற்கு மாற்றமாக இருக்கிறான் என்று முஸ்லிம் தானே மற்றவனை கொள்ளுகின்றார்கள், அதன் மூலமாக சாதாரணமான ஆபத்தான். பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஷைத்தானிகளோட விளையாடி கொண்டிருக்கிறான். முதல்ல நாங்கள் அத்துணை பேர்களுக்கு ஒன்றுபடும், நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாகி நாங்கள் இஸ்லாமியர்கள், எங்களுக்கு பற்றிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதை அந்தந்த இடங்களை வைத்துக் கொண்டு இஸ்லாம் முஸ்லீம் என்று வரும் பொழுது நாங்கள் அத்துணை பேர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே சொப்புல ஒரே அணியில நின்றோம் என்றா வரக்கூடிய ஆபத்துகளை கொஞ்சம் கொஞ்சமாவது குறைக்கலாம். வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, சென்ற காலங்களை விட இப்பொழுது ரொம்ப பயங்கரமான காலம், ஒரு காலத்துல ரொம்ப அமைதியாக எங்களை மார்க்க ஷரியாவுடைய விஷயங்களை நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருந்தோம். ஆனா காலம் போக போக ஒவ்வொரு வகையான அச்சுறுத்தல்கள், பயமுறுத்தல்கள், மிரட்டல்கள், சில நேரத்துல யோசிப்பாங்க எதிர்காலத்துல வாழக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி வாழ்வாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் வந்து கொண்டிருக்கிறது. அதனால நாங்க இன்னும் நெருங்கணும், பெரும்பான்மை சமூகத்தார்களுடன் இணையணும், அவர்களுடைய பொதுவான கொண்டாட்டங்கள் அதற்கு நாங்கள் அன்பளிப்புகளை அனுப்புற, அதற்கு நாங்கள் வாழ்த்து செய்திகளை சொல்ற, அவர்களுடைய மத கொண்டாட்டங்கள் அல்ல. நாங்கள் ரெண்டையும் விளங்கிக் கொள்வோம். அவர்களுடைய மெசாக் பண்டிகை வருது என்று வைத்துக் கொள்ளுங்க, அவர்களுடைய பொசோன் அந்த பண்டிகைகள் வருது என்றால் அது அவர்களுடைய மத அடிப்படையில் உள்ள கொண்டாட்டம். அந்த ஷிர்க்கு துஃபுருக்கேங்கிறதுக்கு ஒன்று போகலாம், ஆனால் பொதுவான கொண்டாட்டங்கள் இருக்குது. அதுதான் அவர்களுக்கு நாங்கள் அன்பளிப்புகளை கொடுக்கலாம், வாழ்த்துக்களை சொல்லலாம், யாராவது மரணித்தாங்க அங்கே போய் நாங்கள் ஆறுதல் சொல்லலாம், எங்கள்கிட்ட கடன் கேட்கிறாங்க கடன்களை கொடுக்கலாம். பொதுவாக சிறுவதான பணிகள் நடக்குது என்று வைத்துக் கொள்ளுங்க, அவர்களை விட முன்னால நாங்க பாய்ந்து போறது ஏன் பொது சிறுவதானம், எங்களை மகல்லாவது எங்களை பகுதியுடைய சிறுவதானம், பாதையை சுத்தமாக்குறாங்க, அல்லது ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒன்று செய்யறாங்க, அல்லது வேற ஏதாவது பொதுவான அடிப்படையில் ஏதாவது ஒன்று நடக்கும் பொழுது நாங்க பாய்ந்து கொண்டு போற, அல்லது உதாரணமாக பாவங்கள் குற்றங்கள் தீங்கை ஒழிக்கிறார், உதாரணமாக மதுபானத்தை ஒழிப்போம் என்று உதாரணத்திற்கு எங்களை சரியாவுடைய அதற்கு அனுமதியே இல்லை. அப்ப அந்த மாதிரியான பொதுவான பாவங்களை அழிப்பதற்கு ஒன்று சேர்றாங்க. நாங்கள் மதுரவர்களுடன் ஒன்று சேருவது பெரியார் கணேஷ் சகோதரர்களே, அவர்கள பல பலகீனர்கள் இருப்பாங்க, வயோதிகர்கள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, சில பேரை பாமசிக்கு முன்னால சுண்ட வச்சு கொண்டு இருப்பாங்க, மருந்து வாங்கலாம், மருந்து வாங்கி கொடுப்போம், எங்களை திருவியில் நாங்க போறோம், ஒரு வயோதிப்பை ஏற்றுக்கொண்டு போவோம், இந்த மாதிரி அவர்களுடன் நெருங்கி பழகக்கூடிய நேரத்தில அவர்கள் எங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் உபசிரம் செய்ய மாட்டாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் அடிக்கடி அகிலேலையை செவ்வியோடு மூலமாக இந்த சகவாழ்வை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த நாட்டில் முதலாவது நாங்கள் அத்துணை பேர்கள் ஒன்று சேரும், இரண்டாவது மாற்றுமத சகோதரர்கள் அவர்களோட பொது பிரயாணம் செய்கிறோம், பண்பாக நடக்கிற, நாகரீகமாக நடக்கிற, இரக்கமாக நடக்கிற, எங்களை வீட்டில் வந்து வேலை செய்வாங்க, எங்களை கடைகளை வேலை செய்வாங்க, எங்களோட பொறிச்சு பிறந்த வெளிநாட்டு பயணங்கள்ல வருவாங்க, அப்போது ஆனா நாங்க மார்க்கத்தை உடையலாம். அவங்களோட சேர்த்து ட்ரிங்க்ஸ் குடிக்கிற, அவங்களோட சேர்த்து டான்ஸ் ஆடுற, அவங்களோட சேர்த்து பாவம் அறவே அனுமதி இல்லை, அவங்க வீடுகளுக்குள்ளார சேர்த்து பெண்களோட பேசுற அனுமதி இல்லை. எதற்கு மார்க்கத்துல சரியாவுல அனுமதி தரப்பட்டிருக்கிறதோ அந்த வட்டத்துல அந்த வரையறைக்குள்ள மாத்திரம் இருந்து கொண்டு அவர்களுடன் அன்பாக இரக்கமாக நாகரீகமாக பண்பாட்டுடன் நடந்தோம் என்றால் அவர்கள் ஓரளவாவது நம்முடைய மார்க்கத்தை நம்முடைய இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வாங்க, உதவி செய்யாவிட்டாலும் எதிர்காலத்துல தீங்கு தர மாட்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தோதி செய்வானாக, எங்கள் எல்லோருடைய பாவனை மன்னிப்பாயாக, பெற்றோருடைய பாவனை மன்னிப்பாயாக, மணிமக்களுடைய பாவனை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவனை மன்னிப்பாயாக, விசேஷமாக நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக, அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக, இந்த நாட்டிலே உள்ள வாழக்கூடிய சகல இன மத மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் சகோதர இனங்களுக்கு மத்தியிலே உள்ள நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.